வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. கெய்ரோவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பத்ரு அப்டல் அட்டி, இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த காசா அமைதி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். காசாவில் இடைக்கால பாதுகாப்பை கண்காணிக்க சர்வதேச அமைதிப்படையை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ண கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றைக்குழல் துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாதில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த 2 தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.